الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما يريد الشيطان ان يوقع بينكم العداوه والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاه فهل انتم منتهون وقال ايضا يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجاره عليها ملائكه غلاظ شداد لا يعصون الله ما امرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم كل ما اسكر كثيره فقليله حرام او كما قال صلى الله عليه وسلم فقال عليكم الله سبحانه وتعالى ورونك ورتاهم صلاتم سلامم இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஈங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைஸுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1440 ரபியுல் அவ்வல் மாதத்தின் 2வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை அழகானவனாக நாகரிகமானவனாக பகுத்தறி உள்ளவனாக படைத்திருக்கின்ற நோக்கம் மனிதனுக்கும் மனிதன் அல்லாத உயிர் ஜீவராசிக்கும் இடையிலே ஒரு வித்தியாசம் விளங்க வேண்டும் என்பதுதான் முதலாவது நோக்கமாக இருக்கிறது. படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அத்தியின் மீது சத்தியமாக ஜெய்தூனின் மீது சத்தியமாக சீனாய் மலையின் மீது சத்தியமாக புனித நகராகிய பாதுகாப்புள்ள அபயம் கொடுக்கக்கூடிய நிம்மதி பெறக்கூடிய அந்த பாதுகாப்புள்ள நகர் மீது சத்தியமாக மக்கா நகர் மீது சத்தியமாக என்று 4 சத்தியங்களை செய்து அல்லாஹ் சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சன தக்வீம். நிச்சயமாக லக்கத் நாம் மனித இனத்தை மிக அழகிய வடிவில் படைத்திருக்கிறோம். அதற்கு அடுத்த ஆயத் ஆச்சரியமானது, மனிதன் அடிப்படையில் அழகானவன் கவர்ச்சியானவன் நாகரிகமானவன் ஒழுக்கமானவன், ஆனால் பின்பு அவனை நாம் கீழ் சாதிகளில் ஒருவனாக மாற்றினோம் என்றால் எல்லாரையும் அல்ல,
யார் யார் தன்னை கீழ்சாதிகளாக மாற்றுகின்ற வேலைகள் செய்வார்களோ அவர்கள் கீழ்சாதிகள் என்றதையும் அந்த சத்தியத்துக்கு பின்னால் அல்லாஹ் சொல்கின்ற விடயம். இன்னொரு ஆயத்திலே மனிதனுடைய மதிப்பை, மனிதனுடைய அந்தஸ்தை, மனிதனுடைய ஸ்தானத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வலக்கது கர்ரம் நபனி ஆதம், ஆதமுடைய மக்களை நிச்சயமாக நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். எனவே இக்ராம் கராமத், மரியாதை உள்ளவன் மனிதன். தரை மார்க்கமாக, கடல் மார்க்கமாக அவர்களை நாங்கள் சுமந்து செல்கிறோம். கடல் மார்க்கம், தரை மார்க்கம், அவர்களை பிரயாணம் செய்கின்ற வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். அவர்களுக்கு பரிசுத்தமானவற்றை உணவாக நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். சுத்தமானதை, பரிசுத்தமானதை, ருசியானதை, அதை சாப்பிட்டால் புத்தி இன்னும் தெளிவு பெறக்கூடிய உணவுகளை, எதை சாப்பிட்டால் உடம்புக்கு ஆரோக்கியமோ அப்படியான தையி வாத்துகளை, நல்லவற்றை, பரிசுத்தமானவற்றை அவனுக்கு நாம் ரிஸ்காக, வாழ்வாதாரமாக வழங்கி இருக்கிறோம். சிறப்புப்படுத்தியவர்களில் நாம் மனித இனத்தை மிகவும் உன்னத ஸ்தானத்தில் வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்பொழுது ஒவ்வொருவரும் சிந்திப்பது கடமையாக இருக்கிறது. இப்பொழுது நாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த புகழுக்குரியவனா, அல்லது சில ஆயத்துக்களிலே அல்லாஹ் இகழ்ந்து பேசுகின்ற கீழ்சாதியா? யாரையும் யாரையும் பற்றி சிந்திக்க தேவையில்லை. நான் யார்? நான் அல்லாஹ்வின் பார்வையில் சுத்தமானவனா, அசுத்தமானவனா? நான் அல்லாஹ்வுடைய பார்வையிலே உயர் சாதியா, கீழ்சாதியா? நான் அல்லாஹ் சொன்னவற்றைத்தான் உள்வாங்குகிறேனா, நான் அல்லாஹ் சொன்னவற்றைத்தான் எனது உடம்புக்குள்ளே செலுத்துகிறேனா, உட்கொள்கிறேனா? அல்லாஹ் அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களையும் சேர்த்து உட்கொள்கிறேனா? கண்ணியமானவர்களே, கண்ணியத்தை பாதுகாப்பவர்கள் ஒவ்வொன்றையும் தேடி துருவி ஆராய்ந்துதான் உள்ளே செலுத்துவார்கள். கீழ்சாதிகள் தான் யாருடைய பார்வையில்? அல்லாஹ்வுடைய பார்வையில் கீழ்சாதிகள் கிடைத்ததை எல்லாம் உள்வாங்குவார்கள். அபூபக்கர் அலியுடைய நிகழ்வு மிக பலத்த ஒரு சான்று. நல்லவர்கள் நல்லவற்றை தான் சாப்பிடுவார்கள், நல்லவர்களுக்கு ஹராம் ஜமிக்காது. நல்லவருடைய வாயிலே ஹராம் ஒரு துளி சென்றாலும் அவர்களுக்கு அஜீரணம் ஏற்படும், ஜீரணிக்காது. ஒவ்வொரு உணவும் எங்கிருந்து வருகிறது, எங்கே வாங்கினாய், யார் தந்தார்கள் என்று ஊழியரிடம் கேட்டு சாப்பிடுவார்கள். ஒரு நாள் கடும் பசி, பணிவிடை செய்பவர் கொண்டு வந்து கொடுத்தவுடன் உட்கொண்டு விட்டார்கள். கடும் பசியால் கேட்பதற்கு சந்தர்ப்பம் எடுத்துக் கொள்ளவில்லை. சரி, வாய்க்குள் சென்றவுடன் வித்தியாசம் விளங்கியது. வயிற்றுக்குள் அந்த உணவு சென்றவுடன் வித்தியாசம் விளங்கியது, ஒரு விதமான உணர்வு. கேட்டார்கள், இந்த உணவை எங்கிருந்து கொண்டு வந்தாய், எந்த பணத்தில் வாங்கினாய், அல்லது யார் தந்தது? ஊழியர் சொன்னார், அல்லது அடிமை சொன்னார், நான் பழைய முன்னைய காலத்திலே குறி சொல்பவனாக இருந்தேன், சாத்திரக்காரனாக இருந்தேன். இப்பொழுது தௌபத்தில் இருக்கிறார், முஸ்லிமாக இருக்கிறார். அப்பொழுது ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு குறி சொன்னேன், ஒரு சாஸ்திரத்தை சொல்லி இருந்தேன். அவருடைய சாஸ்திரம், நான் சொன்ன குறி சாஸ்திரம் அவர்களுக்கு படித்து விட்டது, அவருடைய முடிவதற்கு ஏற்றவாறு அடைந்து விட்டது. அதற்கு ஊழியமாக, அதற்கு ஊதியமாக, அதற்கு பணமாக, அதற்கு ஒரு கொடுப்பனவாக அவர்கள் இதை தந்தார்கள், இந்த உணவை தந்தார்கள், அல்லது இந்த பாலை தந்தார்கள் என்று சொன்னவுடன் கண்ணியமானவர்களே, ஒரு மடல், இரண்டு மூன்று மடல் பால் தானே, ஒரு சில குடி உணவு தானே, ஒரு சில கவலங்கள் தானே என்று விட்டிருக்கலாம். அதற்கு ஒரு உம்ராவை செய்தால் மன்னித்து விடுவான் அல்லாஹ். அதுக்குத்தான் ஹஜ் வருகிறது, ஹஜ்ஜை செய்தால் மன்னித்து விடுவான். அதுக்குத்தான் இப்படி நோன்பு வருகிறது, 27 இரவு வருகிறது, ஒரு தௌபா சபையில் உட்கார்ந்து விட்டால் எல்லா ஹராமும் கலைந்து விடும் என்று சிந்திக்கவில்லை. இன்னும் ஒருபடி மேலே கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் தன்னை பற்றி சுவர்க்கவாதி என்று சான்று பகிர்ந்திடப்படுதானே, நான் தான் சுவர்க்கவாதியே. இந்த நமக்கு நன்மாராயம் சொல்லப்படாமலே நாம் நம்மை சுவர்க்கவாதி என்றும் பிறரை நரகவாதி என்றும் சீர்குத்துகின்ற காலம். நம்முடைய முடிவு என்னவென்று தெரியாது. கலிமா வருமா சக்கராத்திலே வேறு வார்த்தைகள் வருமா என்று நமக்கு தெரியாது. நான் சுவர்க்கவாதி நீ நரகவாதி என்று தரச்சான்றிதழ் வழங்குகின்ற நடமாடும் கம்பெனிகள் நடமாடுகின்ற காலம். மொபைல் கம்பெனிகள், நீ சொர்க்கவாதி, அபூபக்ரில் ஜன்னா, அபூபக் சொர்க்கவாதி, இதுஹுமா ஃபில் ஹார், இது எப்போது லிசாஹிபிஹி லா தஹ்சன் என்ற ஆயத்து இறங்கிய அந்த நபர், இருவரும் குகையில் இருக்கின்ற பொழுது என்று வர்ணிக்கப்பட்ட ஹிஜ்ரத்தின் பொழுது நபியோடு கூட இருந்த அந்த உத்தம சஹாபி, நான் தான் சுவர்க்கவாதியே, நான் தான் நபியுடைய வலதுகையே, நான் தான் நபியோடு ஹிஜ்ரத்து போனவனே, நான் தானே முழுச்சத்துக்களையும் அத்தீனுக்காக மார்க்கத்துக்காக அள்ளி வீசியவனே, எனக்கெல்லாம் சொர்க்கம் வாஜிபே என்று விடாமல் விரலை தொண்டை குழிக்குள்ளே குத்தி அந்த உணவை வாந்தியாக எடுக்க எத்தனித்தார்கள். கேட்கப்பட்டது ஒரு சில கவல உணவு, ஒரு சில மிடனுடைய பால், இதை நீங்கள் விட்டால் என்ன? சொன்ன பதில் ஒவ்வொரு மனதில் எழுதி கொள்ளுங்கள். இன்று பிறருடைய சொத்துக்களை அனுபவிக்கின்றவர்கள், பிறருடைய சொத்திலே வாழ்பவர்கள், ஒருபடி முன்னேறி மஸ்ஜிதுடைய சொத்துக்களை அனுபவிப்பவர்கள், ஒருபடி முன்னேறி இந்த ஊரில் நடந்திருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், சில ஊரில் நடந்திருக்கிறது, நிம்மதியாக கபராளிகள் தூங்குகின்ற உறங்குகின்ற அந்த கபரிஸ்தானையே துண்டு போட்டு விற்கின்ற ஒரு காலம். நமது கபராளிகளுக்கு கூட நிலத்திலே 6 உரிமை இல்லாத திருட்டுத்தனமான ஒரு துப்பாக்கியமான ஒரு காலத்தில் வாழ்கிறோம். கபரிஸ்தானையே களவாக விற்கின்ற காலம். இப்படி ஹராம் தலை விரித்து ஆடுகின்ற காலத்திலே அபூபக்கனுடைய பதில் நம்ம என்னொரு பாடம். இந்த உணவு, இந்த ஹராமான வழியிலே என்னுடைய உடம்புக்குள் வாய்க்குள் தொண்டைக்குள்ளே சென்ற உணவு வாந்தியாக அல்ல, அந்த உணவு வெளியே வரும் பொழுது என்னுடைய ரூஹ், என்னுடைய உயிர் வெளியே வந்தாலும் உயிரோடு சேர்த்து அந்த உணவை வெளியே எடுப்பேன். இந்த எத்தனை பேருடைய செக், இந்த எத்தனை பேருடைய கடை, இந்த எத்தனை அனாதைகளுடைய வீடு, இந்த எத்தனை அனாதைகளுடைய காணி, இந்த எத்தனை பொலச்சத்துக்கள் நம்முடைய வீட்டில், நம்முடைய பக்கத்தில், நம்முடைய அக்கவுண்டில். என்னுடைய பிரதான தலைப்புக்குள் வர முன்னால் பால் ஹலாலானது, அடிப்படையில் அது சுத்தமானது, அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றது. அது பாலாக இருந்தாலும் ஹராமான வழியில் வந்தால் ஹராம். ஈத்தம் பலம் பரக்கத்தான பலம், ஈத்தம் பலம் பரக்கத்தான பலம். சதக்காவுடைய ஈத்தம்பலம் நபியவருடைய குடும்பத்துக்கு ஹராம். சதக்காவுடைய ஈத்தம்பலம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது பையிலிருந்து சாக்கிலிருந்து ஓர் ஈத்தம்பலம் கீழே விழுந்திருந்த பொழுது அன்பு மகளின் பிள்ளை ஹசன் அல்லது ஹுசைன், பெரும்பாலும் ஹசன், ஈரக்குலையின் வயிற்றிலே பிறந்த பிள்ளை, சொர்க்கத்து பெண்களின் தலைவியின் பிள்ளை, எதிர்கால சுவர்க்க வாலிபர்களின் தலைவர் இப்பொழுது சொல்லப்படவில்லை, சிறுபிராயம். அந்த ஒரு ஈட்டும் பழத்தை எடுத்து பல நாட்கள் பசியோடு வாழ்ந்த குடும்பம் ஒரு நாள் ஒரு உணவு, ஒரு விருந்து பிரசாரத்திலே நெருங்கிய நண்பருடைய வீட்டிலே சாப்பிட்டுக் கொண்டிருந்த நபி அவர்கள் ஒரு ஒரு அனுமதி கேட்டு ஒரு 2 ரொட்டியை எடுத்து அதில கறியை வைத்து, சகோதரரை அனுமதி தாருங்கள், நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய அன்பு மகள் பாத்திமா 3 தினங்களாக எதுவும் சாப்பிடாமல் பட்டினியில் இருக்கிறார். இப்படிப்பட்ட தாயுடைய பிள்ளை ஒரு ஈத்தம்பழத்தை எடுத்து உட்கொண்டது. நம்முடைய பார்வையில் ஒரு தொகி, நம்முடைய பார்வையிலே ஒரு ஒரு கிராம் ஒரு ஈத்தம்பழம் என்றால் எவ்வளவு? ஒரு ஒரு ரூபாய், 2 ரூபாய் கூடி போனால் 5 ரூபாயுடைய பொருள். நபி
கண்டு விட்டார்கள். பசி பேர் எனக்கு தெரியும், ஈட்டும் பலம் பலக்கத்தான பலம், ஆனால் சதக்கா என்ற வாசலால் வரும் பொழுது அது எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் ஹராம். மகனே இன்னும் வேண்டுமா ஊட்டி விடவா? நான் நபிதானே, உனக்கு நான் இஸ்திகார் செய்வேன், உனக்கெல்லாம் சுவர்க்கம் கடமை, நீ என்னுடைய பேரப்பிள்ளை என்று ஊட்டி விட்டார்களா? இல்லை, சுத்தம், அது பொருத்தமற்ற உணவு, அதை நீங்க உட்கொள்ள கூடாது என்று ஒரு ஹதீஸில் வாயிலே விரலை இட்டு அந்த ஈட்டம்பழத்தை வெளியே கக்க வைத்தார்கள். இந்த அளவு பேணிதல் காட்டினார்கள். பரிசுத்தமான உணவு ஈட்டம்பழத்தில் என்றால் அசுத்தமான போதை பொருள் எப்படி ஒரு முஸ்லிமுடைய நாவில், ஒரு முஸ்லிமுடைய உடம்பில், ஒரு முஸ்லிமுடைய வயிற்றுக்குள், ஒரு முஸ்லிமுடைய மூக்குக்குள், ஒரு முஸ்லிமுடைய பல்லுக்குள் நுழைய முடியும் என்ற வினாவோடு என்னுடைய தலைப்பை தொடங்குகிறேன். கண்ணியமானவர்களே, ஆட்கொள்ளி நோய்கள் சிலவற்றை அடையாளப்படுத்தியிருக்கிறோம். எய்ட்ஸ் என்கிறோம், கேன்சர் என்கிறோம் என்று பல்வீத பல்வேறுபட்ட நோய்கள் அடையாளம் காணப்பட்டது போன்று, கண்ணியமானவர்களே, ஆலையும் கொண்டு சமூகத்தையும் கொண்டு முழு உலகத்தையும் அழிவுப்பாதைக்கு இட்டுச் செல்லக்கூடிய நோய்களில் ஒன்றாக இன்று மாறி வருகிற ஒன்றுதான் போதைப் பொருள். இதை நான் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை பேர் குடிக்கிறார்கள், எத்தனை பேர் பாவிக்கிறார்கள், எத்தனை வீதம் கூடியிருக்கிறது, குறைந்திருக்கிறது என்று பிரசன்டேஷன் பண்ண மாட்டேன். அதை சொல்லி சொல்லி வீதம் கூடுகிறது தவிர குறைந்த பாடில்லை. அந்த பிரசன்டேஷனின் மூலமாக புதிய புதிய பாவனையாளர்கள் உருவாகிறார்கள். நானும் அடித்து பார்த்தால் என்ன, நானும் குடித்து பார்த்தால் என்ன, சொல்லதை பார்த்தால் குடித்தால் நன்றாக இருக்குமாக இருக்கும் என்றெல்லாம் உருவாகலாம். கண்ணியமானவர்களே, நான் நிதானமாக, அன்பாக, மிருதுவாக, நுணுக்கமாக உங்களுடைய மனதுக்கு என்னுடைய உரையாடலை முன்வைக்கிறேன். ஒவ்வொருவரும் நான் ஆரம்பத்தில் ஓதிய ஆயத் ஆரம்பத்திலே நான் ஓதிய சில மனிதனுடைய அடிப்படை கண்ணியம் அழகை பற்றிய ஆயத்தை மனதிலே வைத்து என்னுடைய பிரசங்கத்தை கேளுங்கள். ஒவ்வொருவரும் என்ன தவறில் ஈடுபடுகிறோமோ அதை நான் திருந்துவேன் என்ற உணர்வோடு கேளுங்கள். கண்ணியமானவர்களே, போதை பொருள் என்று சொல்கின்ற பொழுது அந்த போதையோடு மாத்திரம் நின்று கொள்ளாமல் தன்னைத்தானே மரண தருவாயில் தள்ளக்கூடிய சில பழக்கங்கள் என்று எடுத்தால் எல்லாவற்றையும் உள்ளடக்கலாம். போதைப் பொருளை பற்றி ஆய்வு, மாநாடு, கட்டுரை, சிடி, மெகசின் எழுதுகிறோம். கண்ணியமானவர்களே, மாற்றம் எப்படி வரும்? நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். போதையிலே அகப்பட்ட ஒரு சிறுவன், ஒரு வாலிபர், யாரையும் தவறாக பேசவில்லை, எழுத வேண்டும், பேச வேண்டும், மாநாடு நடத்த வேண்டும், பேசப்பட வேண்டும். ஆனால் பிரதானமான விடயம் என்ன தெரியுமா? உங்களுடைய மாநாட்டிலே உங்களுடைய மெகசினை, உங்களுடைய சீடியை, ஏன் என்னுடைய இந்த பிரசங்கத்தை அந்த பாவனையில் அகப்பட்ட நோயாளி கேட்கிறாரா, வாசிக்கிறாரா என்பது என்னுடைய வினா. அவரை சீடியின் மூலம் திருத்த முடியுமா? அவர் சீடியை எடுத்து பிளேயரிலே போட்டு நிம்மதியாக உட்கார்ந்து பார்க்கின்ற நிலைப்பாட்டில் அவர் இல்லை. அவருடைய புத்தி பேதம், அவருடைய உணர்வு, அவருடைய உணர்வு திசை திரும்பிச் செல்கிறது. அவர் அரை சைக்கோவாக இருக்கிறார். இந்த பிரசங்கத்தில் இருந்தாலும் அவருக்கு விளங்கியும் விளங்காமலும் தான் இந்த பிரசங்க செல்லும். என்னுடைய பணிவான கருத்து, பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை, சகோதரர்களை தனிமையில் சந்திக்க வேண்டும். தனிமையில் திருந்தியவர்கள் நபியுடைய காலத்தில் நபியுடைய பிரசங்கத்தை கேட்டல்ல, நபியுடைய சகவாசத்தால் திருந்தினார்கள். சகவாசம், ஜினாவுக்கு அனுமதி தாருங்கள் என்று விபச்சாரத்துக்கு லைசன் கேட்டவர் எங்கு வந்து கேட்டார்? மஸ்ஜிதில். யாரிடம்? வலாசக்கரபு ஜினா, ஜினாவுக்கு பக்கத்திலும் அருகிலும் செல்ல வேண்டாம் என்ற ஆயத்திறங்கிய நபியிடம். எந்த மஸ்ஜிதில் சொல்லுதால்? கண்ணியமானவர்களே, 1000 அல்லது 50,000 நன்மை கிடைக்கும் அந்த மஸ்ஜிதில், மிஹராபுக்கு பக்கத்தில், மிம்பருக்கு பக்கத்தில்,
இன்னும் ஒரு கருத்தை நாம் சற்று விரிவாக ஆராய்கின்ற பொழுது, ரௌலத்தும் இன்றியாவில் ஜன்னா, சொர்க்க பூங்கா என்று மபைன பைத்தீவமும் வெறி ரௌலத்தும் இன்றியாவில் ஜன்னா வைக்காப்பட்டு என்று சொல்கிறோம். உம்ராவுக்கும் மஜிக்கும் போய் சொல்வதற்கு கிவனிக்கிறோம். அந்த ரௌதத்துல் ஜன்னாவுக்கு என்று ஒதுக்கப்பட்ட சொர்க்க பூங்கா என்று நபியர்கள் வர்ணித்த அந்த இடத்தில் லைசன் கேட்டார் ஜினாவுக்கு, விபச்சாரத்துக்கு லைசன். இதுதான் இந்த அதீசை அமல் செய்வதில் விட்ட பிழைதான். நம்முடைய பிள்ளை, நம்முடைய நண்பர், நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊர், நம்முடைய நாடு என்று முழு உலகத்திலும் சிறுவர்களும் வாலிபர்களும் இந்த துறையிலே மூழ்கி கெடாத கேடு கெட்டு போவதற்கு காரணம் பிறரை திருத்துகின்ற முறையில் உள்ள கோளாறு. நம்மிடம் ஒருவர் வந்து மத்தியில் தேவையில்லை, ரோட்டிலே, பாதையிலே, வீட்டிலே, கடையிலே ஒரு ஹராத்தை சொல்லி எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டால், பேசுவதற்கு முன்னால் நம்முடைய கைவிரியும், ஐந்து விரல் பதியாவிட்டாலும் மூன்று விரல் பதியும். பெற்றோராக இருந்தால் பஜுவாவும் பிள்ளை தெரியாதனமா கேட்கிறது, நான் இதை செய்யவா தந்தையே, உமாவே, வாப்பாவே, செய்யவா? முதலாவது அன்பு மகனே, அருமை மகனே என்று பேசுவதற்கு முன்னர் முதலாவது அடி, முதலாவது பத்துவா. இதுதான் இன்று நம்முடைய பிள்ளை சிறைச்சாலையில், நம்முடைய பிள்ளை நோயாளி, நம்முடைய பிள்ளை மனநோயாளி, நம்முடைய பிள்ளை ஆண் பேரளவில் ஆண்மை இழந்தவனாக, நம்முடைய பிள்ளை என்ன இனவென்று சொல்ல முடியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை மோசமாகி ஒதுக்கப்பட்டு சென்றிருக்கிறது என்றால் திருத்துகின்ற முறையில் விட்ட பிள்ளை. என்ன சொல்ல வேண்டும்? இவனை கொண்டு போங்கள், அறத்துக்கு வெளியே கொண்டு போய் கழுத்தை வெட்டுங்கள், தொங்க விடுங்கள், நோட்டீஸ் அடிங்கள், ஜுமாவுக்கு பின்னர் வாசியுங்கள். இவர் யார் தெரியுமா? இவரோடு யார் தொடர்பு வைக்க வேண்டாம், இவருக்கு யார் பங்கு கொடுக்க வேண்டாம், இவரை ஒவ்வொரு ஒதுக்கி வையுங்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் செய்யாத வேலையை செய்ததனால்தான் சமூக தீமைகளை அழிக்க முடியாமல் இருக்கிறோம், ஒழிக்க முடியாமல் இருக்கிறோம். ஒவ்வொருவரையும் திருத்துகின்ற முறை என்ன சொன்னார்கள்? பக்கத்தில் வாருங்கள், தூரமாக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும், அடிக்க வேண்டும், உதைக்க வேண்டும், பக்கத்தில் வாருங்கள், உதிரும் இல்லை, உதிரும் பக்கத்தில். உன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு விட்டுக் கொடுப்பாயா? சாட்சியோடு, மாமியோடு, பிள்ளையோடு, சகோதரியோடு, மகரமான எல்லா பெண்களையும் சொல்லி காட்டி கேட்டார்கள், இவர்களோடு யாராவது விபச்சாரம் செய்வதற்கு நீ அனுமதிப்பாயா சகோதரரே? விடமாட்டேன், அனுமதிக்க மாட்டேன் சொன்னார்கள். சகோதரரே, நீ இப்பொழுது விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்டு போய் செய்ய போவதும் யாரோ ஒரு நபருடைய உறவுக்கார பெண் தான், அவர்களும் விடமாட்டார்கள் அல்லவா? கவுன்சிலிங் சொல்கிறோம். சுனாமிக்கு பின்னால் வெள்ளக்காரன் தான் அறிமுகப்படுத்தியதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வருடம், ஒன்றரை வருடம் கோர்ஸ் முடிக்கிறோம். நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவுன்சிலிங் செய்கிறார்கள். முதல் இலக்க கவுன்சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவருக்கு தன்னுடைய தவறை அவரின் மூலமாகவே புரிய வைப்பது கவுன்சிலருடைய முதல் இலக்கு. நீங்க செய்வது தவறு, செய்ய போவது தவறு என்று பிறர் சொல்லாமல் அவராகவே ஏற்றுக்கொள்ள வைப்பது, சொல்ல வைப்பது கவுன்சிலிங்கின் முதல் படி. சொன்னார், ஓ, உண்மையிலே விபச்சாரம் கெட்டது, யாரும் விடமாட்டார்கள் அல்லவா? அப்படியா? புத்தி சொல்லிவிட்டார்கள். சுருக்கமான புத்தியை சொல்லிவிட்டு மூன்று துவாக்கள், பாவத்தை மன்னி. என்ன பாவம்? ஹராத்துக்கு அனுமதி கேட்ட பாவம், அதை நபியிடம் வந்து கேட்ட பாவம், அதை மஸ்ஜிதிலே வந்து கேட்ட பாவம், ஹரத்துடைய எல்லைக்குள் கேட்ட பாவம், சொர்க்கத்தில் பூங்கா என்று வர்ணிக்கப்பட்ட அந்த இடத்தில் கேட்ட பாவம், மிஹ்ராபுக்கு பக்கத்தில் கேட்ட பாவம், மிம்பருக்கு பக்கத்தில் கேட்ட பாவம் மன்னித்துவிடு. இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து, உள்ளத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது, தூய்மைப்படுத்தி. எங்கே கையை வைத்து? நெஞ்சிலே கையை வைத்து. பஹஸின் பர்ஜஹு, இவருடைய கற்பை பாதுகாரு, இவருடைய கற்பை பாதுகாரு. கண்ணியமான சொந்த பிள்ளைக்கு இரண்டரை காத்தொரு துவா செய்த காலம், வாழ்க்கையிலே சொந்த பிள்ளைகளுக்கு செய்த துவாவை ஒரு சதாசியில் ஒரு தட்டிலும், பத்துவாவை ஒரு தட்டிலும் நிறுத்தால் பெற்றோருடைய பத்துவா சற்று தான் பாரம். நாசமாப்போ, பாப்போ, திடி விழுந்து சாகு, உருப்பட மாட்டாய், தொலைஞ்சி போ, மன்னிக்க வேண்டும், அநாகரிகமான வார்த்தைகளை நான் தவிந்து கொள்கிறேன். இது நாகரிகம் என்று சொல்ல வரவில்லை, இதைவிட அநாகரிகமான வார்த்தைகளை பாவிக்கிறோம். மிம்பரை தவிந்து கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய நாவால் இன்று உங்களுடைய பிள்ளை குடுவுக்கு, உங்களுடைய பிள்ளை கஞ்சாவுக்கு, உங்களுடைய பிள்ளை ஹெரோயினுக்கு, உங்களுடைய பிள்ளை போதை வசைக்கு, உங்களுடைய பிள்ளை மதுவுக்கு அடிமையாக இருக்கிறது என்றால் முதல் காரணம் நீங்கள் பெற்றோர்கள். இரண்டு வகையில் நெறிப்படுத்த தெரியாது பெற்றோர்களிடம் இருக்கக்கூடிய தீய பாவனை. பிள்ளையுடைய கையிலேயே மன்னிக்க வேண்டும், புகைப்பதற்கு புகைக்கின்ற பொருளை வாங்கி வா என்று கொடுத்தால் அந்த பிள்ளையை கெடுத்ததையா? அந்த பிள்ளை சிறிய வயதில் இது சாதாரணமாக பாவிக்கின்ற ஒரு பொருள்தான் என்றும் ஒரு சிந்தனையை மனதிலே பதித்தது யார்? உங்களுடைய இயக்கத்துக்கு நீங்கள் தான். வீட்டில் எல்லாரும் சேர்ந்து மன்னிக்க வேண்டும். சில விடயங்களை இந்த தலைப்பிருக்கிறது தானே, சில விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும். வீட்டில எல்லாரும் சேர்ந்து கணவன் மனைவி பிள்ளை பேரப்பிள்ளை மாமி மருமகள் மாமா மருமகன் எல்லோரும் சேர்ந்து பார்க்கின்ற காட்சிகளிலே இந்த செயற்பாடுகள் இல்லையா? இந்த டெப்லெட் இல்லையா? இந்த இலை இல்லையா? இந்த டூல் இல்லையா? இந்த போத்தல் இல்லையா? யார் கெடுப்பது? முதலாவது பிள்ளைகளை கெடுப்பது நாம் என்பதை கசப்பாக இருந்தாலும் தேனோடு கலந்தாவது விழுங்க வேண்டும். முதல் படி நாம். இப்பொழுது நான் கண்ணியமானவர்களே அந்த வாலிபருடைய நிகழ்வை முடிக்கிறேன். இப்படி திருத்துவோம், யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் என்னுடைய பிள்ளை போன்று பார்ப்போம். சமூகத்திலே தன்னுடைய பிள்ளை செய்கின்ற தவறு விளங்காது, பிறருடைய பிள்ளைகள் செய்கின்ற தவறு விளங்கும். அதை விளம்பரப்படுத்துவோம், அதை பேசுவோம், அதை நான்கு பேருக்கு முன்னால் கேவலப்படுத்துவோம் என்றால் அதே தவறை அதே பாவத்தை உங்களுடைய பிள்ளை செய்யாமல் உங்களுக்கு மௌத்து வராது. ஹதீஸ், இது ஹதீஸ். மன் ஐயராஹுதி தம்பின், இன்று கண்ணியமானவர்களே பாவங்களில் அகப்படுவதற்கு பிரதான காரணம் இதுதான். பிறருடைய தவறை விமர்சிப்பது, பேஸ்புக்கில் விமர்சிப்பது, வாட்ஸ்அப்பில் விமர்சிப்பது, பேப்பரில் விமர்சிப்பது, மெகசீனில் விமர்சிப்பது, அட்ரஸ் இல்லாத முகவரி இல்லாத நோட்டீஸில் விமர்சிப்பது, சந்திப்பந்தலை விமர்சிப்பது தான் நாம் அவர்களை விட பெரிய பாவியாக மாறுவதற்கு முதல் காரணம். யாராவது பிறரை செய்கின்ற தவறுக்காக விமர்சிப்பாரோ, கேவலப்படுத்தி பேசுவாரோ, மட்டந்தத்து பேசுவாரோ, அவருடைய மகனப்பார் சிக்கன் குடிக்கிறான், அவனோட வயசு என்ன, அவன குடும்ப கௌரவம் என்ன, அவன மகன் இப்படி இப்படி செய்தானா, அவருடைய மகள் இப்படியாமனா, அவருடைய மகள் இப்படியாமனா என்று பெயர் சொல்லி அடையாளம் விட்டு கேவலப்படுத்துவதற்கென்று நாம் பேசுகிறோம். அவருடைய மகனை சிகரெட் குடித்ததாக நாம் விமர்சித்தால் நம்முடைய மகனை மதுபானம் மறந்த வைக்காமல் ஒத்து வராது. இதுதான் இன்று சிலருக்கு பிடித்திருக்கின்ற தண்டனை, பிறரை விமர்சிப்பது. இந்த வாலிபரை திருத்தியது நமக்கு பாடம். துவா புத்திமதி. வாலிபர் அறிந்து செல்கிறார். சொன்னார் வாலிபர், எனக்கு மிகவும் இன்ட்ரெஸ்டான பாவம், மிக ஃபேவரட்டான ஒரு பாவம், வினா விபச்சாரம். நபி அவர்கள் அழகாக என்னை அரவணைத்து பக்கத்திலே வைத்து இன்னும் பக்கத்தில் வா என்று நெருக்கி வைத்து எனக்கு புத்திமதி சொல்லி நெஞ்சை தொட்டு துவா செய்து அனுப்பிய பிறகு உலகத்திலே எனக்கு மிக வெறுப்பான பாவம் விபச்சாரம். இன்று ஏன் வீணம் கூடுகிறது, விமர்சிக்கிறோம்? ஒன்றை நான் சொல்கிறேன், தவறென்று சொல்லவில்லை, தவறென்று சொல்லவில்லை. சரிப்படுத்துவதற்கு பல்வேறுபட்ட முறைகளை கையாளலாம். நான் ஒன்றை சொல்கிறேன், ஒரு பிரசன்டேஷன் நடக்கிறது. உதாரணம், குடுவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை, அதிலே ரியலான எத்தனையோ போட்டோ வீடியோக்கள் வருகிறது. இவர் குடுவால் பாதிக்கப்பட்டு இப்படி நடந்து கொள்கிறார், இவர் ஹெரோயினால் பாதிக்கப்பட்டு இப்படி இருக்கிறார், இவருடைய ஊர் இது, இவருடைய பெயர் இது, இவருடைய வயது இது. அவர் வெளிநாட்டவராயிருக்கலாம், உள்நாட்டவராயிருக்கலாம்,
யாராக இருக்கலாம், ஒரு நபருடைய ஊர் பேரோடு அடையாளத்தோடு அவர் கேவலப்படுகின்ற வீடியோவை உங்களுக்கு போட்டு காட்ட அனுமதித்ததையா? அவர் திருந்தி இருந்தால், நீங்க ஒரு யூடியூபில் ஒரு பிரசன்டேஷனை அப்லோட் பண்ணியிருக்கிறீர்கள், ஷேர் பண்ணியிருக்கிறீர்கள், உதாரணம், அவர் திருந்தி விட்டார், அவருடைய 20 வயது உரிய வீடியோ உங்களுடைய பிரசன்டேஷன் போகிறது, இப்பொழுது அவருக்கு 30 வயது, திருந்தி தக்குவாதாரியாக இரையச்சத்தோடு வாழ்கின்ற பொழுது யூடியூபிலே அவர் தன்னுடைய 20 வயது ஹெரோயினால் பாதிக்கப்பட்ட பொழுது எடுக்கப்பட்ட வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு துவா செய்வாரா பத்வா செய்வாரா? சரியா முறை முடிவை நீங்கள் எடுங்கள். கண்ணியமானவர்களே, இது பெரும்பாலும் ஒருவருடைய மானம் போகின்ற வீடியோ ஆடியோ அவருடைய போட்டோ அவருடைய அனுமதி இல்லாமல், அனுமதி கேட்டால் அவர் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருந்தாலும் அனுமதி தரமாட்டார். பைத்தியக்காரன் கூட தன்னை பார்த்து பிற சிரிப்பதை விரும்ப மாட்டான், அதனால் தான் சிரிப்பவர்களுக்கு கல்லடிக்கிறான், சிரிப்பவர்களை கடிக்கிறான், குழப்புவர்களுக்கு அடிக்கிறான். ஏன் பைத்தியக்காரனாக இருந்தாலும் தன்னுடைய மானத்தை போக்குபவர்களோடு அவன் வெறியோடு தான் இருப்பான். எனவே இந்த தலைப்பை இத்தோடு இப்பொழுது நான் பிரதானமான தலைப்பில் அடிப்படை முன்னுரைகளை முன்வைத்தேன். திருத்துகின்ற முறையில் விட்ட தவறுதான் இன்று திருந்தாமல் ஒரு கூட்டம் செய்யப்படுகிறது. பத்துவா ஒதுக்குவது, அடிப்பது, தண்டிப்பது, ஏற்றுவது, திட்டுவது, கண்ணியமானவர்களே, இது நபியுடைய முறை அல்ல. இப்போது இந்த போதை பொருள் என்றால் என்ன? தன்னுடைய உயிருக்கு ஆபத்து. தீனுடைய அம்சங்கள் 5 பிரதானமான விடயங்களை பாதுகாப்பதை பாதுகாப்பு வளையமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. 1, உயிரை பாதுகாப்பது. யாருக்கும் எந்த கட்டத்திலும் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு அனுமதி கிடையாது. மார்க்கம் அனுமதித்த சில தலைப்புகளில் அதுவே உடையம். தன்னால் முடிந்த அளவு இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை, உயிர் போகின்ற ஆபத்தான கட்டம் வந்தாலும் தன்னை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு கட்டம், அது சில அரிதான இடங்களில் வரும். மற்றபடி வேறு வேறு பிரச்சனைகளுக்கு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள அனுமதி கிடையாது. தற்கொலை, தொழுகை நடத்த முடியாது, முஸ்லிம்களுடைய மையவாடியில் கூட அடைக்கப்பட முடியாது, தொழுகை கூட அவருக்கு இஸ்திகுபார் துவா கூட அனுமதி இல்லாத விடயம் என்றால் மிக பயங்கரமான விடயம் தற்கொலை. தற்கொலை என்றால் தூக்கில் தொங்குவதும், கத்தியால் வெட்டுவதும், நஞ்சு குடிப்பதும், ட்ரெயினில் பாய்வதும், மொட்டை மாடியிலிருந்து கீழே பாய்வதும், கடலில் குளிப்பதும், குளத்தில் குளிப்பதும், ஆற்றில் குளிப்பதும், அல்லது ஒரு மாதத்துடைய பிரஷர் டேப்லெட்களை ஒரே நேரத்தில் குடிப்பதும் மாத்திரமல்ல, ஈஸி பேமெண்டிலே லீஸுக்கு வாகனம் வாங்குகிறோம், 30 லட்சத்துடைய வாகனம் லீஸ் போட்டோம், 35 லட்சம் முடிகிறது, கட்டி முடிக்கிறோம், மாதம் 35,000 50,000 என்று நமக்கு தாவே வாகனம் சொந்தமாகிறது. அது போன்று கொஞ்சம் கொஞ்சமாக கொள்வதும் தற்கொலை. சொல்லுவாங்க, உங்களை நீங்களே கொலை செய்கின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டாம். அது புகையாக இருக்கலாம், அது இலையாக இருக்கலாம், அது டெப்லெட்டாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, சிறியவர்கள் வாலிபர்களை முன்னோக்கம் முன்னர் இறுதியாக சில முக்கியமான விடயங்களை நான் இறுதியாக இருக்கிறேன். இதை நான் தெளிவாக ஒரு பெரு சங்கத்தில் பேச முடியாது, ஒரு சில நிமிடங்களில் நான் முடிக்க இருக்கிறேன். முதலாவது வேண்டிக் கொள்கிறேன், நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீமான தந்தை, நான் தொழுகிறேன், குர்ஆன் ஓதுகிறேன், ஜிக்ர் செய்கிறேன், அல்லாஹ்வோடு ஓரளவு தொடர்பாக இருக்கிறேன், நான் பெரியவர், நான் மூத்தவர், நான் ஒரு பாட்டன், நான் ஒரு தந்தை, நான் ஒரு சகோதரன், நான் ஒரு பெரியப்பா, நான் ஒரு சாச்சா, நான் இந்த துறையில் இப்படிப்படி இருக்கிறேன் என்று தன்னை பற்றி சிந்தித்து தன்னிடம் இருக்கின்ற கெட்ட பாவனைகளை விடுவோம் என்றால் பிள்ளைகளை பாதுகாக்கலாம். முதலில் ஓலைக்கு முன்னால் புகைத்தலை மூத்தவர்கள் விட்டால் மன்னிக்க வேண்டும், என்னுடைய கடமை, என்னுடைய உரிமை, உங்களுக்கு பயந்தோ வெக்க கூச்சத்தாலோ நீங்கள் ஏதாவது எதிர்த்து பேசுவீர்கள் என்ற காரணத்தினால் நான் இதை விட்டால் நான் பயப்படுகிறேன், நான் ஒரு முனாஃபிக்கோ என்று சொல்கிறேன். ஒரு முஸ்லீமுடைய கடையில் சிகரெட் விற்கப்பட முடியாது, ஒரு முஸ்லிமுடைய கடையில் சிகரெட் விற்கப்பட்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இந்த விடயத்தை சொல்வதற்கு உங்களிடம் நயவஞ்சகம் கலந்திருக்கிறது. நீங்க சொல்லலாம், நீங்க ஹஜ்ஜம் செய்திருக்கலாம், ஆனால் பாவிப்பதில்லை, விற்பது மாத்திரம். எது பாவிப்பது ஹராமோ அதை விற்பதும் ஹராம். ஒரு முஸ்லிமுடைய கடையில் சிகரெட், நோ சிகரெட், சிகரெட் நேச என்ற போர்டு இருக்க வேண்டும். கனிமணி இந்த பழக்கத்தை விடுவோம். இதற்கு நான் மற்றவைகளுடைய விலைகள் விளம்பரப்படுத்தப்படவில்லை, வெளிப்படையாக இல்லை. ஒரு சிகரெட்டுடைய விலையை வைத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்பொழுது நினைக்கிறேன் 55-60 ரூபாய்க்கு இருக்கும். விளம்பரங்களை பார்த்திருக்கிறோம். 50 ரூபாய் என்று வைப்போம், ஒரு நாளைக்கு 10. இப்பொழுது பாருங்கள், நான் பாவிக்கின்ற கஞ்சா, நான் பாவிக்கின்ற குடி, நான் பாவிக்கின்ற ஹெரோயின், நான் பாவிக்கின்ற டேப்லெட், நான் பாவிக்கின்ற அது ஸ்டிக்கராக இருக்கலாம், அது இன்ஜெக்டராக இருக்கலாம், அது ரிப்பனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நான் செலவழிக்கின்ற பணத்தால் எவ்வளவு சாதிக்கலாம். 50 ரூபாய் 10 கொடுத்தால் ஒரு நாளைக்கு 500, மாதம் 15,000, 10 மாதத்துக்கு 1.5 லட்சம், 10 மாதத்துக்கு 1.5 லட்சம், 100 மாதத்துக்கு 15 லட்சம், 100 மாதத்தில் 3 பேர் தானும் தன்னுடைய பெற்றோரையும் ஹஜ்ஜுக்கு அனுப்புகின்ற பணத்தை நெருப்பால் சொல்கிறோம். சொந்த வீடு எத்தனை பேருக்கு இருக்கிறது? உங்களுடைய மனைவியுடைய, உங்களுடைய பிள்ளையுடைய கழுத்தில் எத்தனை பவுன் நகை தொங்குகிறது? எத்தனை பேருடைய தங்கம் இமிட்டேஷன்? ஏன் வசதி இல்லை? உங்களுடைய மனைவிக்கு ஒரு 2 பவுன் தங்கம் போடுகின்ற பணத்தை சில மாதங்களில் எரிக்கிறோம். பிள்ளைக்கு சொந்த பணத்திலே படிக்க வைக்கின்ற பணத்தை ஒரு சில மாதங்களிலே எரிக்கிறோம், எரித்து விட்டோம். ஆபரேஷனுக்கு 30 தொடக்கம், 50 லட்சம் வரைக்கும் தேவைப்படுகின்ற நோயை ஒவ்வொரு நாளும் 500 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம். இதை நாம் விடுவோம். சிறுவர்கள், வாலிபர்கள் அதை விடுவார்கள். விற்பனை செய்கின்றவர்கள் போதைப் பொருளை பற்றி 1,000 ஓதினி 1,000 போதும். இந்த மகளிர் செய்தான் எல்லா ஆயத்துக்களையும் விளங்கப்படுத்த நேரம் கொடுக்காது, முடிக்க வேண்டிய நேரம். இந்த மகளிர் செய்தான் ஷைத்தானுடைய டார்கெட், ஷைத்தானுடைய கோல் என்ன தெரியுமா? விளையாட்டு சூது விளையாட்டுகளிலும் சைத்தானுடைய டார்கெட் உங்களுக்கு மத்தியில் குரோதத்தை, விரோதத்தை, பகைமையை உண்டு பண்ணுவது. கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, நானாவுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை, பக்கத்து வீட்டோடு பிரச்சனை, ஊருக்குள் பிரச்சனை. அடிப்படையை பார்த்தால் அவருடைய போதை பாவனை கெட்ட பாவனை. மகரமான பெண்களுக்கும் மகரம் இல்லாத பெண்களுக்கும் வித்தியாசம் தெரியாது, தாய்க்கும் மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாது. எத்தனையோ கேவலமான நிகழ்வுகளை கேள்விப்படுகிறோம். கண்ணியமானவர்களே, இன்னும் திருந்தாமல் இருக்கிறோம். தான் பெற்ற தன்னுடைய இயக்கத்தையே தன்னுடைய ஆசைக்கு அடிப்படைய வைக்கின்ற தந்தைமார்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? போதை வஸ்து. மகள் அந்நிய பெண்ணாக விளங்குகிறார், மகள் ஒரு அந்நிய பெண்ணாக விளங்கி மகளோடு பலமான காலம் தந்தையுடைய பட்புறுத்தலின் பேரில் சீரழிக்கப்பட்ட நிகழ்வுகளை நமது நாட்டு செய்தியில் வாசித்தும் இன்னும் திருந்தவில்லை என்றால் நம்முடைய 6வது அறையில் கேள்விக்குறி இருக்கிறது. சைத்தனுடைய தாகர் சொல்கிறான், வயசு குழந்தைக்கள் இல்லாத அனுஸ்வரா, தொழுகையை விட்டும் அல்லாவுடைய ஞாபகத்தை விட்டும் உங்களை தடுப்பது அவருடைய இலக்கு. நீங்கள் தவிந்து கொள்ள வேண்டாமா? நவிந்து கொள்ள வேண்டுமே என்று அல்லாஹ் ஆயத்தை முடிக்கிறான். கண்ணியமான அதீத ஒன்று சொன்னேன், நபியவர்கள் தடுத்தார்கள். நஹா, நபியவர்கள் சொல்வார்கள், எது கூடுதலாக பாவித்தால் போதை வருமோ அதை கொஞ்சம் பாவித்து போதை வராவிட்டாலும் ஹராம். இன்னொரு அதீஸ், நபியவர்கள் ஒவ்வொரு போதை வசை விட்டும் ஒவ்வொரு உடலை காலப்போக்கில் பரலைசாக, சோர்வாக, சேரலுக்கு செய்கின்ற சக்தியை போக்குகின்ற, உடலுடைய வயதுக்கு ஏற்ற ஆரோக்கியத்தை இல்லாமலாக்குகின்ற அனைத்து பாவனைகளையும் தடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, இறுதியாக ஒரு எச்சரிக்கை. இங்கு வாலிப பருவம் பாவிக்கிறோம், வயது கேள்விப்படுகின்ற நிகழ்வுகளை பார்த்தால் கண்ணியமானவர்களே, 5வது ஆண்டு, 6வது ஆண்டு, ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு தொடக்கம் சில பாவனைகளை பாவிக்கிறோம். அன்பு தம்பிமார்களே, இது அவங்களோட ஒரு வேண்டுகோள், எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கை. நீங்கள் எதிர்காலத்திலே ஒரு தந்தையாக, ஒரு ஆசிரியராக, ஒரு அக்கவுண்டராக, ஒரு டாக்டராக, கலைகளில் மார்க்கத்துறையில் ஒரு ஹாஃபிலாக, ஒரு ஆலிமாக, ஒரு முஃப்தியாக, ஒரு முஃபஸ்ஸிராக, ஒரு முஹத்திஸாக, ஒரு லோயராக, ஒரு ஜட்ஜாக, ஒரு என்ன துறை சார்ந்த ஒரு ஸ்தானத்தில் இடம் பிடிக்க இருக்கின்ற ஒரு இலக்கு உங்களிடம் இருக்கும் என்றால், உங்களுடைய நாவில், உங்களுடைய உதட்டில், உங்களுடைய கையில் எந்த விதமான தகாத தீய அசுத்தமான பொருட்களும் உங்களுடைய கையில், உங்களுடைய உதட்டில், உங்களுடைய நாவில் நீங்கள் எடுக்க முடியாது. நீங்கள் எதிர்காலத்திலே ஒரு சைக்கோவாக, மன நோயாளியாக, உங்களுடைய ஆடை கீழே விழுவது உங்களுக்கே தெரியாமல், நீங்கள் காலிலே கழிவறையிலே விழுந்திருப்பது உங்களுக்கே தெரியாமல், நீங்கள் நடுப்பாதையிலே வாகனம் வருகின்ற நடுப்பாதையிலே நடந்து செல்வது உங்களுக்கே தெரியாமல், ட்ரெயினுடைய ஓசை கூட உங்களுக்கு விளங்காமல், எங்கோ ஒரு இடத்தில் முட்டி என்ன சேதமடைந்து சிதைந்து மரணத்தை எதிர்நோக்குகின்ற கட்டம் உங்களுக்கு வரக்கூடாது என்றால், இந்த பாவனைகளை, ஹலாலான உணவுகளை மாத்திரம் உங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து உங்களுடைய உடம்புக்குள் நீங்கள் இறக்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான இறுதியாக சொல்ல வருகிற ஹதீஸ், இங்கு பாவிக்கின்ற இன்பம் கொஞ்ச நாள். ஒரு நாள் கருத்தை சொல்கிறேன், திருமணம் முடிக்கின்ற பொழுது கணவன் மனைவி, குறிப்பாக ஆணிடம், காலப்போக்கில் ஒரு விடயம் வரலாம், வரலாம், என்ன தெரியுமா, வர வேண்டும் என்றாலும் தவறில்லை. மெடிக்கல் ரிப்போர்ட், மணமகன் மணமகளுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் காலப்போக்கில் வேண்டப்படலாம். ஏனென்றால் எல்லாரும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு நோய் தான் இந்த நோய். அதில் விளங்கும் இவருக்கு என்ன பாவனை இருக்கிறது, இதனுடைய ஒரு கருத்து ஒரு எதிர்காலத்தில் நடக்கலாம், இது போகின்ற போக்கு அப்படித்தான் விளங்குகிறது. ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது ஹதீஸில். இங்கே இந்த பாவனையை பாவிக்கின்றவர்களுக்கு நரகத்திலே கொடுக்கின்ற பானம் தீனத்துல் ஹபால் அல்லது தீனத்துல் ஹபால். கேட்கப்பட்டது என்றால் என்ன, இது என்ன பானம், கண்ணியமான கேவலம் நம்முடைய கையில் ஒரு காயம் பழுத்து செயல் வருகிறது என்றால், உங்களுடைய கையில் இருக்கின்ற செயலை நீங்களே உங்களுடைய நாவில் வைப்பீர்களா? நாம் வைப்போமா நம்முடைய இரத்தத்தை? நரகவாதிகளுடைய உடம்பிலிருந்து அவர்களுடைய புழுவால், தேலால், பாம்பால் கொட்டப்பட்ட அந்த காயத்திலே வடிகின்ற செயல் சலம், இதுதான் இங்கு போதை வஸ்து பாவிக்கின்றவர்களுக்கு நரகத்தில் கொடுக்கப்படும் பானம் ஹதீஸ். எனவே எச்சரிக்கை இன்னும் இருக்கிறது, முடிக்க நினைக்கிறேன். திருந்துவோம், நல்லவற்றை உட்கொள்வோம். இன்னும் அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்தமானவற்றை தான் ஏற்றுக்கொள்வான், பரிசுத்தமானவற்றை தான் சாப்பிடுமாறு சொல்கிறான். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானவத்தஆலா ஒவ்வொருவரிடமும் என்னென்ன கெட்ட பண்புகள், என்னென்ன பழக்க வழக்கங்கள், என்னென்ன துர்ப்பாவனைகள் இருக்கின்றனவோ அது அனைத்தையும் விட்டு உண்மையாக தௌபா செய்து பரிசுத்தவான்களாக மாறுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யார் நம்முடைய பாவங்களை மனுத்தருளையாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருளையாக, ஒட்டாரோருடைய பாவங்களை மனுத்தருளையாக, பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருளையாக, போற முஸ்லீம்கள் மோமியங்கள் அவருடைய பாவங்களை மனுத்தருளையாக, யார் உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக. ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படை என்ன விடயங்களை நாம் உட்கொள்ள வேண்டுமோ அதை மாத்திரம் உட்கொள்ளுகின்ற பக்குவத்தை தருவாயாக. இவைகளை தவிந்து கொள்ள வேண்டுமோ யா அல்லாஹ் அதை தவிந்து கொள்ளும் பக்குவத்தை தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக.